الله تعالى في الدعاء المضيد والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பறவைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனை தீண்டக்கூடிய விஷஜந்துகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுகமும் இன்பமும் அவரவர்களுடைய வசிக்கக்கூடிய இடங்கள், அவரவர்கள் கட்டியிருக்கக்கூடிய சொந்த வீடுகள், அங்கேதான் அவர்களுக்கு நிம்மதியும் சுகமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பரபரப்பான ஒரு வாழ்க்கையிலே நாம் சென்று கொண்டிருந்தாலும் கூட, நம்முடைய நேரங்களும் காலங்களும் எப்பொழுதுமே பிஸியாக நம்முடைய அலுவலகத்தை சார்ந்து அதில் இருக்கக்கூடிய பரபரப்போடு இருந்தாலும் கூட, நம்முடைய சொந்த வீடு என்று நாம் வருகிற பொழுது எல்லா அலுவலர்களோடும் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நம்முடைய இல்லத்திற்கு நாம் திரும்புகின்ற பொழுது, நம்முடைய மனைவி இடத்துல, அது நம்முடைய பிள்ளைகள் இடத்துல, அது நம்முடைய வீடுகளை சென்று நாம் ஓய்வெடுக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த சுகம் கிடைக்கிறத, இது ஒரு இயற்கையான ஒரு சுகம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையான சுகம். அதனால்தான் இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் தங்களுடைய இலக்கியங்களாக, நாம் நமக்கென்று ஒரு வீட்டை கட்டிக் கொள்ள வேண்டும், எனக்கென்று ஒரு வசிப்படத்தை இல்லத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஆண்களை பொறுத்தவரையில் பெரும்பகுதியாக தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கென்றே இன்னைக்கு காலங்களில் ஒரு காலவாசி இன்னைக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் சொன்னால், இன்றைக்கு நகரங்களிலே வீடு கட்டுவது, சிட்டிகளிலே வீடு கட்டுவது, சிட்டிகளிலே அபார்ட்மெண்ட் வாங்குவது என்பதெல்லாம் இன்னைக்கு கனவல்ல, இன்னைக்கு கனவு காணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால், அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களும் சாதாரண வீடுகளாக கட்டப்படாத காலை மலைகளை இன்னைக்கு பல லட்சங்களை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் சாமானியர்களால் இன்னைக்கு ஒரு வீடு கட்ட முடியாது, கிராமத்தில் வேணா கட்டலாம். சிட்டிகளை பொறுத்தவரையில், நகரங்களை பொறுத்தவரையில், எல்லா வசதி வாய்ப்புகளோடும் இன்னைக்கு கட்டுவது என்பது ஒரு குதிரை கும்புதான். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஸ்டருடைய விசாரணை வாருங்கள், எல்லா வீட்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான ஒரு விளம்பரம், கனவு இல்லாம வேண்டுமா உங்களுக்கு, அப்படி வேண்டுமா, இப்படி வேண்டுமா, நிறைஞ்சுமா, ஏமாந்துமா. உண்மையிலேயே நீங்க அந்த இடத்து போய் போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒருவாத இடமா. அப்ப இன்னைக்கு பத்திரிகைகளில், இன்னைக்கு மீடியாக்களில் ஒரு விளம்பரம். ஏனென்று சொன்னால், எல்லோருமே இன்னைக்கு படித்தவர்களிருந்து, பாமர்களிருந்து, செல்வந்தர்கள், செல்வந்தர்களிருந்து, ஏழைகளிலிருந்து எல்லோருமே நமக்கென்று ஒரு வீடை கட்டிக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு வீடு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக வீடு என்பது ஒரு மனிதனுடைய, ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும், ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும், நிம்மதியையும் தரக்கூடியது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வீடு ஒரு முஸ்லீமுடைய வீடு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கணும் சொன்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் ஒன்று உங்களுடைய நசுகளிலிருந்து உங்களிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் மனைவிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீ தற்கும் இலைகா எதற்காக சொன்னால் நீங்கள் அவனிடத்தில் அமைதி வருவதற்காக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உலகத்தில் எவ்வளவு இருக்குது, வானங்களை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம். ஆக இப்படி எத்தனையோ அத்தாட்சிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அத்தாட்சி உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்மை சார்ந்த நாம் எங்கே அமைதி வருகிறோமோ, நமக்கு எங்கே நிம்மதி கிடைக்கிறதோ, சந்தோஷம் கிடைக்கிறதோ, அந்த மனைவியும் இறைவன் தந்த அத்தாட்சிகளில் ஒன்று என்று நான் சொல்லி காமிக்கிறான். வயதுக்கும் மகத்தமா உங்களுக்கு வந்து அன்பையும் இறக்கத்தையும் அல்லாமல் தினச்சாரத்தால் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த வீதா இதில் ஆயிரத்தில் நிகழும் நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று நான் சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ் ஏன் ஆதனை படைத்து ஆதமுடைய விழா எலும்பில் இருந்து ஹவாவை படைத்தான் என்று சொன்னால், ஒரு கணவனுக்கு மனைவிக்கு வைத்திலே அன்பு ஏற்பட வேண்டும், கணவனுக்கு மனைவிக்கு வைத்திலே இணைப்புகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வேறொரு படைப்பிலிருந்து அல்லாஹ் படைத்திருந்தால் இந்த இணைப்பு ஏற்படாது, இந்த பாசம் வராது, இந்த அன்பு வராது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த ஜீனிலிருந்து எந்த மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டுமோ, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமோ, அந்த மனிதனுடைய ஜீனிலிருந்து பெண்ணை படைத்தே என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆக மனைவி என்பவர்கள் அவர் ஆணுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ் வீட்டை பற்றி சொல்கிற போது உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் இருந்து அமைதியை தருகிறார் என்று நான் சொல்லி காமிக்கிறேன். அப்ப வீடு என்பது அமைதி, மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு அமைதியை, அவருடைய கவலையை போக்கக்கூடிய விதமாக, அவருடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய விதமாக வீடு இருக்கிறது என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறாரா குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். எனவே வீடு என்பது அந்த வீடு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் என்னென்ன நடைபெற வேண்டும், என்னென்ன நடைபெற கூடாது, எதை செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், எதை செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய சொல்ல நமக்கு சொல்லி காமிக்கிறார். அவர் வீடு சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்ல சொல்லிக்கிற போது அஸ்தபா தூக்கி சாகும் நிழல் அதா, பயணம் இருக்கிறது, எத்தனையோ பயணங்களை போகிறோம் வீடு வாழ்நாட்கள்ல, எத்தனையோ பயணங்களை செய்கிறோம். இந்த பயணங்கள் இருக்கிற அது எவ்வளவு பெரிய சொகுசான விமானத்துல போனாலும் சரிதான், எவ்வளவு பெரிய சொகுசான விமானங்கள் தனி விமானத்திலே போனாலும் சொன்னாலும் சரிதான், பயணம் என்று வந்து விட்டாலே அது நாகத்தினுடைய ஒரு வேதனை என்று அல்லாஹ்வுடைய சொல்லி சொல்றார். நம்முடைய சொந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் கண்டிப்பாக கிடைக்காது, அது ராஜாக்களாக இருக்கட்டும், மன்னர்களாக இருக்கட்டும், அதிபர்களாக இருக்கட்டும், பிரதமர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தனி விமானத்தில் சென்றாலும் கூட பயணம் என்று சொல்லக்கூடிய பயணத்தை பொறுத்தவரையில் அதாவிலிருந்து ஒரு துண்டு என்று அல்லாஹ்வுடைய சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் பயணத்துக்கு அவர் சென்று விட்டார் என்று சொன்னால், அந்த பயணத்தில் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டார் என்று சொன்னால், சொல்லி அடுத்து அழகி உடனடியாக தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல அவர் திரும்பட்டும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி சொல்றான். அப்போ அந்த பயணம் செல்லக்கூடிய பயணத்துல பல்வேறு கஷ்டங்கள், அசௌகரியங்கள் அதையெல்லாம் விழுந்து விட்டு மனிதனுடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடியது என்று சொன்னால் அவனுடைய வீடுதான். எனவே பயணத்துக்கு சென்று விட்டால் உடனடியாக வேலைகளை முடித்து விட்டு உங்களுடைய இல்லங்களுக்கு நீங்கள் திரும்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அதே போல அந்த சகோதரர்ல வீடுகளை பொறுத்தவரையில் என்றைக்குமே அந்த வீடுகளில் மக்கள் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்க ரீதியான பயிற்சிகள் கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வீடுகள் பல மாதிரியாக இருக்கு, எல்லா வீடுகளையும் முஸ்லீம்கள் ரசிக்கக்கூடிய எல்லா வீடுகளும் முஸ்லீம்களுடைய வீடுகளாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு நாம் போகக்கூடிய இடங்களே, பார்க்கக்கூடிய இடங்களே, அவருடைய அமைப்புகளை பார்க்கின்ற போது அந்த வீட்டுடைய அமைப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக அது ஒரு முஸ்லீமுடைய வீடாக இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் இருக்கிறது, போட்டால் பரிமாற்றி வைத்திருக்கிறோம், தர்மாக்களுடைய படங்களை மாற்றி வைத்திருக்கிறோம், அதை வச்சாலும் பறக்கிறது, வாரத்துல ஒரு தினங்கள் ரெண்டு தினங்கள் அதுக்கு என்ன செய்யணும், பூது பத்தியை கொடுக்க வேண்டும், மாலைகளை போட வேண்டும், அதை அலங்கரிக்க வேண்டும், இந்த மாதிரியாக வந்து மாட்டு மதத்தை தவிர செய்யக்கூடிய விலங்குகளை எல்லாம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப வீடுகள் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தியத்தை, அது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஊழல்கள் ஒரு கட்டத்துல எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் எல்லா வீடுகளும் தொலைக்காட்சிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகளாக இருந்தது. எல்லா வீடுகளும் ஏழைகள் வீடுகளிலிருந்து செல்வந்தர்களுடைய வீடுகளிலிருந்து பாகுபாடு இல்லாமல் தொலைக்காட்சிகளுடைய ஆக்கிரமிப்பு. ஒரு பக்கத்துல கிரிக்கெட்டு, ஒரு பக்கத்துல தாய்மார் இருக்கு நாடகம், ஒருத்தன் சினிமா, இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இருந்துட்டாங்க. ஒருத்தரை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டு தொலைக்காட்சிகளுடைய ஆக்கிரமிப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு வீடுகள் எப்படி மாறிடுச்சு, இன்டர்நெட்டுடைய ஆக்கிரமிப்புகளாக மாறிவிட்டது. எல்லாரும் இன்டர்நெட் தான், மனைவிக்கு ஒரு இன்டர்நெட், அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன், காதல் அவரு உட்காந்து பார்த்தா தள்ளிட்டு இருப்பாரு, பிள்ளைங்க அவங்க நினைச்சுவாங்க லேப்டாப், கம்ப்யூட்டரு, தேர்வு. அது இப்படி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வீடுகள் இன்னைக்கு தொலைக்காட்சிகளை விட்டுவிட்டு புதிய பேச்சராக இன்னைக்கு இன்டர்நெட் மூலைய ஆக்கிரமி போல இன்று தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா இந்த எதிரம நிரந்தரமான வீடுகளை பார்க்கக்கூடியது. பிள்ளைகள் அதே மூழ்கி விட்டான் என்று சொன்னால் அவருக்கு படிப்பை பற்றி கவலை இல்லை. பிள்ளைகள் அதே மூழ்கி விட்டான் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்படுகிறது, வீடுகளிலே பாங்குடைய ஒளி கேட்கிறது, சத்தம் கேட்கிறது, துணைக்கு சொல்லாமல் இருக்கிறார். ஆக இன்றைக்கு மனிதர்களை வணக்கங்கள் விட்டு திருப்பக்கூடியதாக இன்டர்நெட் உலகம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு நாம் விதம்பரமாக பார்க்கிறோம். அன்பார்ந்த சம்பவம் இல்ல. அப்ப அண்ணாவுடைய தூரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடுகளை பொறுத்த வரையில் ஒழுக்கத்தினுடைய பயிற்சிகள் கொடுக்கப்படக்கூடிய அன்பா இருக்க வேண்டும். அல்லாவுடைய சொல்றாங்க, மாமின் ஒழுங்கின் ஈர்வு இவ்வளவு இல்லா இவ்வளவு அதை சித்தா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிறக்கிறது. பாபவா ஊரியோ அபிதாரி அவர் அசுதாரி அவரையும் அஜித்தாரியே முகாரியவர் பேசி அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை திருத்தவர்களாக, அவர் யூதர்களாக, அதே போல நெருப்பு வணிகராக மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்கிறார். அப்ப பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் வளர வேண்டுமா, ஒரு உண்மையான உசிலாக வளர வேண்டும் என்று சொன்னால் தாய்க்கு அதனுடைய அக்கறை வேண்டும், தந்தைக்கு அதனுடைய அக்கறை வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வளரக்கூடிய இன்றைக்கு மேற்கத்தி கலாச்சாரங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வேண்டுமானாலும் வளரலாம். எனவே வீடுகளில் கல்வியை ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் எல்லாம் எதற்கு அனுப்புகிறாரா, குரானை ஒரு துவாவை கற்று தருகிறார். எங்களுடைய மனைவியிலிருந்து, எங்களுடைய ஜென்மங்களிலிருந்து, குழந்தைகளிலிருந்து கூடுவாக்கம் ஆயுனின் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. ஒரு அண்ணாவின் முத்தாக்கின் ஐமாமா, எங்களை நீ நல்லதாக்கு முன்மாதிரி தலைவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாம் என்று நல்லதாக பிரார்த்திப்பார். அது பிரார்த்தனை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்வது இதற்கான முயற்சி. நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம். அதே மாதிரிதான் குரானை இன்னொரு சொல்லி காமிக்கலாம், இறைவா என்னை நீ தோல்வியை நிலநாட்டக்கூடியவனாக ஆக்கிவிடு, ஒமிந்துருவியதி என்னுடைய வாரிசுகளையும் தொல்வியை நிலநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கின்னு கேட்க சொல்லுவோம். அன்பான சகோதரர், அப்படியானால் இன்றைக்கு எத்தனை வீடுகளில் தொல்வி நடைபெறுகிறது, எத்தனை பெண்கள் இன்றைக்கு தொல்கிறார்கள், எத்தனை ஆறு பிள்ளைகள் நம்முடைய வீடுகளிலே தொல்கிறார்கள் யோசித்து பார். அது வீடுகளை பொறுத்த வரையில் அந்த வீடு அமைதி வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழுகை நிலை வர வேண்டும். அதனால் தான் இன்னொரு சொல்லி காமிக்கிறான், உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு நீங்கள் கட்டளை இருங்கள். பொதுமக்களுக்கு தான் தெரியும் உங்களை ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, எல்லா பெண்களும் குறித்த நேரத்திலே தெரியாமல் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அரசியல் இருக்கும் குடும்பம் இருக்கும், தொழுகைக்கு நீங்கள் இயல்புங்கள், கட்டளை நீங்கள் ஒத்தவில் அழகா அதை நீங்கள் நினைத்திருங்கள். அழுக்கா உங்களிடத்தில் நாம் உணவை கேட்கவில்லை, நம் விருப்பத்த ஒரு ஆபத்திலே தப்புவா, நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம் என்று நான் சொல்லி காமிக்கிறேன். அப்ப சுதந்திரியை பொறுத்த இருந்த பிள்ளைகள் பலவீனமாக இருக்கிறாங்க, மனைவியால் அதை அலட்சியமாக இருக்கிறாங்க என்று சொன்னால் ஆண்கள் ஏன் வேண்டும், பெண்கள் அல்லது அல்லது ஆண்கள் அல்ல அலட்சியமாக இருக்கிறாங்க என்று சொன்னால் பெண்கள் ஏற வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வழிமுறை. உங்களுடைய வீடுகளிலே நாம் தூங்கக்கூடிய இடங்களாக நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் செல்லாதன் அவர்கள் இரவு நேரத்தில் இரவு தூங்கி தொழுவார்கள். அவர்கள் மனைவிமார்கள் இரவு தூங்கி தொழுவாவிட்டாலும் கடைசியாக இரவு தூங்கி தொழுகின்ற பொழுது விசு தொழுகின்ற பொழுது மனைவிமாக எழுந்துவிடுவார்கள். ஐசாமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விசு தொழுகின்ற பொழுது என்னையும் எழுப்ப வைத்து ஐசாவை எழுந்து விட்டு சூழ்நிலை நினைக்குவார்கள், என்னை கட்டளையிடுவாங்க எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸ்ல பார்த்தோம். அப்படி இந்த துணைக்காவல் என்று ஒரு கணவன் மனைவியை சொல்வதோ, அது ஒரு மனைவி கணவனுக்கு கட்டளை போடுவதோ, பிள்ளைகளுக்கு சொல்வதோ, இது ஒரு அருள்புரிய அல்லாஹ்வுடைய அருள்புரிய விஷயம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அகமது அவர் ஹதீஸ பார்க்கிறோம், ரஹிமல்லாஹு ஒரு நிலங்கில் காலமின லைலி பசந்தான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள்புரிவானாய், அல்லாஹ்வுடைய நிலை துவாக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு முருகா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் விட்டான் யார் என்று சொன்னால், இரவு நேரத்தில் அவளை எழுந்திருந்து துணிகிறான். அப்படி புரிகின்ற பொழுது தன்னுடைய மனைவியை எழுப்புகிறார், மனைவி எழுப்பி அவளும் தொழுகிறார். அப்படி அவர் தொழுது மறப்பார் என்று சொன்னால் தண்ணீரை அவருடைய முகத்தில் தெளித்து எழுப்பி விடுகிறார். இப்படிப்பட்ட ஆளுக்கு அல்லாஹ் அருள்வான் என்று சொன்னார். அப்ப எப்படி நாம் தொழுகிறோம், மனைவி தொழுகவில்லை என்று சொன்னால் அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து, ஆனால் தண்டை வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் தாப்பாள கிடையாது அவங்கள போனா, ஆனால் செய்வது யாருக்காக, நாம் அல்லாஹ்வுடைய அருளை வாங்க வேண்டும் என்பதற்காக எழுப்பி விடுங்கள், இவருக்கு அல்லாஹ் அருள் என்று சொல்றாங்க. அடுத்து என்ன, அல்லாஹ் இம்ரான், அதே போல அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் வராங்க, அவர் இரவு நேரத்தில் இருந்து சொல்கிறார், தன்னுடைய கணவனை எழுப்பி விடுகிறார், அவர் இற மறுக்கின்ற பொழுது அவருடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி அவரையும் அல்லாஹ்வை நடந்து வைக்கிறாரே, அந்த பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் ஏற்றம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, இன்றைக்கு வீடுகள் எத்தனை வைத்தியம் நாமக்கையிலும் பகிராட்டு வாங்க சொல்லிவிட்டால் பகிராட்டு கார் எடுத்துட்டு போறோம், பைக் எடுத்துட்டு போறோம், சைக்கிள் எடுத்துட்டு போறோம், அப்படி சொல்லுறோம். வீட்டை நம்முடைய மனைவி தோன்றினாரா, அது கண்டிப்பது இல்லை. சாப்பாடு கிடைக்காது, மூணு நாள் போட்டி போல என்ன செய்வது, சண்டை போடுறவாள என்று யோசித்துக் கூடியவர்களை பார்க்கிறோம். ஆகிய தொழுகையை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கு கட்டளையிட வேண்டும், மனைவி கணவிக்கு கட்டளையிட வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் செல்லாதன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, வீடுகளில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய திக்ர்கள் சொல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம்கள் ஹதீஸை பார்க்கிறோம், மதரும் கை சில்லதி எழுக்கூறம் பகு இருதொரு பீஞ்சி ஒன்னதி நான் எழுக்கொருவான் பீஞ்சி மதருள் ஹை ஒரு மகிழ்ச்சி அல்லாவுடைய சொன்னாங்க. ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் அல்லாஹை பற்றியே அவங்க இல்லை. ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்தவர்களுடைய நடைமுறையிலே, அவருடைய பாதனைகளிலே, அவருடைய மாதத்துகளிலே இஸ்லாம் சொல்லிக்க வேண்டும். நடைமுறைக்கு அல்லாங்கிற வார்த்தையே வராது, அல்லாங்கிற வார்த்தையே வராது. கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், திரும்பி பெற்று தலைவர் தலைமுறை பிரச்சனைகள் பேசுவாங்க, அல்லாஹ் இந்த வார்த்தையே வார்த்தைகள் வராது. அல்ல எவ்வளவு வார்த்தைகள் எல்லாருடைய கொடுத்துறா, மாஷா அல்லான்னு சொன்னாங்கல்லா, எத்தனையோ வார்த்தைகள் தெரிஞ்சாவா, எத்தனையோ வார்த்தை அல்லாவுடைய பேரே தெரியும், ஆனா வராது. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான சூழலில் அவர்கள் வந்திருப்பாங்க. அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு வீடு அந்த வீட்டில் விக்கிரம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு மையத்தின் வீட்டிற்கு சமம் என்று சொல்கிறார். மையத்தூருக்கு போயிட்டு ஊர்ல என்ன நடக்குது, ஏ அவன் மையத்தூருக்கு போயிட்டு வந்தான், குடிச்சுட்டு வரல, டிரெஸ் கலந்து போட்டுரு, மையத்தூர் என்று சொன்னால் ஒரு பயம், நம்ம வீட்டுல மையத்து வந்துருவோம், நம்ம வீட்டுல இளவு வந்துருவோம், அப்படி சொல்லியான ஒரு பயம், அது ஒரு துக்க வீடு என்று வைத்திருக்கிறவே. அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, எந்த வீட்டில் அல்லாஹை விக்கிரம் செய்யவில்லையோ அது ஒரு மையத்து இறந்ததற்கு சமம், எந்த வீட்டில் அல்லாஹ் இருக்க செய்யப்படுகிறதோ அங்கே அங்கே உயிர் வாழ்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நாங்கள் செல்லாம் சொல்லக்கூடிய செய்தி முறைகளை பார்க்கணும். அதே போல வீடுகளில் குரான் ஓதப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாம் உருவத்தக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபடுகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், இந்த வயிற்றுள்ளதை தூக்கி சூரத்தில் பக்கரா முஸ்லீம்களை குறித்து, எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கே சேர்த்தான் இறக்கப்படுகிறான். அப்ப செய்தான் உலகம் வேண்டும், நான் குரான் உறவில்லை, தஸ்வீர் செய்யவில்லை, அல்லாஹ்வை இருக்க செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை லட்சங்கள் அல்ல எத்தனை கோடிகளில் அந்த வீடு கட்டினாலும் பார்ப்பதற்கு தான் கவனிச்சு உள்ள யார் உட்கார்ந்துருக்கா, பாருங்க உட்கார்ந்துருக்கு, வீடு வாழ அல்லாஹ்வா இருக்கா, அந்த வீடுகளில் இஸ்லாம் செல்லக்கூடிய அமைப்புகள் இல்லை என்று சொன்னால் அங்கே துணித்தான் செய்தான் குடியிருக்கிறான் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்.
அது மாத்திரம் இல்லை அன்பார்ந்த சகோதரி, வீடுகளில் அதிகமாக தர்மம் செய்யப்படக்கூடிய ஆசிரிக்க வேண்டும். வீடுகளை தேவையான வீடுகளை தேடி வருவார், சாப்பாட்டுக்கான உதவிக்காக வேண்டி வரலாம், எந்த உதவிகள் தேடி வருகின்ற பொழுதும் அதற்கு தகுதி படித்தவர்கள் என்று சொன்னால் அங்கே நாம் உதவிகளை நாம் செய்ய வேண்டும். வாழ்க்கையின் நம்முடைய வேலைகளை நாம் ஏன் செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய வேலை இல்லாதா? எவ்வளவு வேலைகள், எத்தனை பணிகள், அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய வேலையை செய்யுது. ஆயிஷாமா சொல்றாங்க, எனக்கு என்னுடைய வீட்டு வேலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடு ஒத்துழைப்பு செய்வார்கள். சுலைக்காவை நேரம் வந்து விட்டால் அதை எல்லாம் விட்டு விட்டு பள்ளி வாசல் செல்வார். என்னைக்கா செய்யலாமா? என்ன சொன்னாலும் டைம் டைம் வெட்டிக்கிறோம், வழி இல்லை, செஞ்சணும், வேற வழி இல்லை, சமைக்கிறோம், கிச்சன்ல வேறு உறுதி காட்டுறோம். இதே இந்த வேலையை மனைவி இருக்கின்ற போது அந்த மனைவிக்கு ஏதாவது உத்தாசம் செய்கிறோமா? இது ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு அன்பை ஏற்படுத்தும். என்னுடைய கணவர் வீட்டில் எனக்கு ஏற்படுறாரு, எனக்கு தேர்வு கொடுக்கிறார். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு வந்தியில ஒரு பிழைப்பை ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க, செய்து காட்டினார். ஏன் நாம் செய்யக்கூடாது? ஆனா அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறான் என்று செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த சோதரில் வீடுகளை பொறுத்த வரையில் வீடுகளில் வந்து செய்யக்கூடிய நாம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களுடைய நல்ல முறையில் அன்பாக பாவமாக இரக்கத்தோடு அவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் மார்க்கம் திபரைகளை நாம் வந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நான் ஒரு கட்டத்தை நினைத்து விட்டேன், என் சொத்துக்கு என்னுடைய வாரிசுக்காக நான் பக்கத்தை விட்டு காரணம் வந்து விடுவாரோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை என்னை வலி அல்லாஹ் வானவர் என்னை வலியுறுத்திக் கொண்டே இருந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம். ஆக அண்டை வீட்டுக்காரர் யாரா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும் அவசியம் இல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவரிடத்துல நாம் செய்யப்படுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லாருங்க, நீங்கள் சமைக்கிற போது சாதாரண உங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடுங்க, உங்களுக்கு அவங்களுக்கு அண்டை ஏற்படும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் சத்தியமாக இவன் அல்லாஹை போது ஈமான் கொள்ளவில்லை. மூணு தடவை சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க, கீழவன் யார் சொல்ல அல்லாஹ் சொல்றே யார் ஈமான் கொள்ளவில்லை யார் அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றாங்க அல்லது பவானிக்கவும் எந்த அண்டை வீட்டுக்காரன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய அநியாயங்களை பயம் இருக்கிறாரோ அவன் ஈமானே கொள்ளவில்லை. அவன் ஒரு முரண வச்சுக்காதீங்க போயிடாதீங்க, அவன் சொல்ல போய் கூட தாண்டிடாதீங்க, அவனுடைய வீட்டு நிலை கூட போயிடாதீங்க. அவன் மோசமான அரக்கன், வாய்க்கு வந்தால் நிறுத்த மாட்டான், குட்டை வார்த்தைகளை பேசுவான், மோசமாக நடந்து கொள்வான் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க எவன் இந்த மாதிரி அண்டை வீட்டுக்காரன் தன்னை பார்த்து பயப்படுகிறானோ, பக்கத்து வீட்டுக்காரன் பயப்படுகிறானோ அவன் உண்மையாக ஈமானே கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். எனவே அன்பான சகோதரர்களே, அவன் வீட்டில் வசிக்கக்கூடிய நாம் பக்கத்து வீடுகள் வலது பக்கம் இடது பக்கம் பின்னாடி முன்னாடி யாராக இருக்கலாம், அவர்களுக்கு நல்ல முறையை நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல அன்பான சகோதரர்களே, வீடுகளில் எந்த வகையிலும் உருவங்கள் இருக்கக்கூடாது, உருவங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகாஜர் செய்தி தனது வீடுகள் எங்கெல்லாம் உருவம் இருந்ததோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கலைத்தார். எந்த வீட்டிலே உருவமும் அல்ல, எந்த வீட்டிலே உருவம் இருக்கிறதோ நான் இருக்கிறதோ அங்கே வானவர்கள் வரமாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த வீடுகளை இருக்கக்கூடாது, அதையெல்லாம் நீங்கி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன்னா அன்பா அந்த ஆக இப்படியான ஒரு முஸ்லீமுடைய வீட்டை பொறுத்தவரையில் அங்கே தேடப்படக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையீங்க துவா சொல்லுங்க, சாப்பிடுகிற ஒரு துவா சொல்லுங்க, அதே போல முதலீடு நேரத்தில் உங்களுடைய பாத்திரங்களை மூடியிருங்கள், உங்களுடைய வீட்டுடைய வாசல்களை அழைத்து இந்த மாதிரியான நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்கன்னா அப்ப ஒரு வீடை பொறுத்தவரையில் அங்கே அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வீட்டை எப்படி அமைக்கப்படுகிறதோ, எந்த மாதிரியான சூழல்கள் நம்முடைய வீட்டிற்குள் அமைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறதோ அப்படி அமைக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய அருள் அந்த வீட்டுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய போல உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு நான் அமைதியை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் வெறுமன அமைதி வந்து விடாது, இஸ்லாம் பெற வேண்டும். இஸ்லாமிய சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வீடுக்குள்ளே நாம் பேசப்படுகின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய அமைதி அங்கே கிடக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் எனக்கு சொல்லி காட்டியார். இல்லாமல் அல்லாஹ் திடசாந்தரா நாம் பெற்றிருக்கக்கூடிய வீடுகளில் நாம் வசிக்கக்கூடிய வீடுகளில் எல்லா விதமான அமைதியையும் இன்பத்தையும் சுகத்தையும் வந்து எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையெல்லாம் திடசாந்தம் தருவார்.
அநீதிகள் சம்பந்தமாகத்தான் பேசப்படுகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது உரிமை மீறிவிட்டான், ஒரு அரசு ஒரு மக்கள் மீது உரிமை மீறிவிட்டது, ஒரு இராணுவம் சாமானிய மக்கள் மீது உரிமை மீறிவிட்டது என்று சொல்லி இன்னைக்கு உரிமை மீறல்கள் பிரச்சனையை பொறுத்தவரையில் இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் தேர்ந்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக நமது நாடுகளிலே சில நிலங்களுக்கு முன்னான நடந்த போராட்டங்களையும் நாம் பார்க்கிறோம். மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள், பொதுமக்கள் நடத்திய போராட்டங்கள், அப்படி இந்த போராட்டங்களில் யார் மீது உண்மை இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த போராட்டங்களில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறைய கண்மூடித்தனமாக கர்ப்பிணி பெண்ணை அடித்து வருகிறதை, சாமானிய மக்களாக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களை மண்டைகளை கால்களை கைகளை உடைத்து சுத்தரவை நிறுத்திய காட்சிகளையும், அவர்களே முன்னின்று ஒவ்வொரு வீட்டுகளிலே உண்டாடி இருக்கக்கூடிய வாகனங்களை அடித்து உடைத்து தீக்கலையான நிகழ்ச்சிகளை எல்லாம் இன்னைக்கு உலாவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அன்பான சகோதரர்களே, சமூகத்துல வரவு நிலக்கூடிய காட்சிகள் எல்லா பகுதியிலும் நம்ம பார்க்கலாம். அப்படியானால் இஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை என்ன சொல்கிறது என்று சொன்னா நல்லா சொல்றாங்க,
நீங்கள் பிறருக்கு அநியாயம் செய்வதை அறிந்து கொள்ளுங்கள். எதிர்த்தாலும் கேட்பது காலையில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அபிமானத்தை நாம் இருந்தாலும் கூட பிறருக்கு எந்த காரணத்தை கொண்டும் அநியாயம் செய்யாதீர்கள். நாளைக்கு மறுபடி நாளில் முப்பி தந்தானையா நுண்புண் வந்திருப்பான், தர்மம் செய்திருப்பான், தொழில் இருப்பான், எல்லாரும் செய்திருப்பான். இது நன்மை ஒரு பக்கம். ஆனா அவருடைய தீமையை பாத்தீங்கன்னா அவனை திட்டியிருப்பான், இவனை பேசியிருப்பான், அவன் புலம் பேசியிருப்பான். இப்படி அநியாயங்கள் செய்த காரணத்தினால் அவன் செய்த நன்மைகள் எல்லாம் புடிச்சு யாருக்கு அநீதி வைத்தாலும் அவனுக்கு கொடுத்து விடப்படும் எல்லா உடைய சொன்னாரு. இன்னைக்கு அதை யோசித்ததில்லை. குறிப்பாக நமக்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் என்ன சொல்றார்கள் ஹதீஸ்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் அநியாயம் செய்ய எதிர்கொள்ளுங்கள், பரியவரத்தில் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்தாதீர்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஏழை மக்களை பிரித்து விடாதீர்கள், கதைக்கு பிரித்து விடாதீர்கள். அதையும் நீங்கள் வந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே மக்களிடத்தை நல்ல முறையில் அகப்படுங்கள் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்து மத்திய செய்து இருக்கிறாங்க. அடிப்படாக சொன்னால் என்ன காரணம், அதிகாரம் மட்டுமே என்னைக்கு துபர் இருக்கும், அவர் எதிர்த்து பேச முடியாது, அவர்களுக்கு கோஷம் போட முடியாது, அவருடைய அறத்தை எதிர்த்து விவசாயிக்க முடியாது. புரிஞ்சிருந்தான் சட்டங்கள் பாயும் இதுதான் உலகத்தில் நடந்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த அறிவிகளை கைது கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் பார்த்தோம், யா இபாதி அல்லாஹ் சொல்றாங்க கைது புதுச்சியை பார்த்தோம், யா இபாதி என்னுடைய என் மீது நான் பிறருக்கு அநீதம் செய்ததை அளவாக்கிவிட்டேன், என் மீது நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். எனவே உங்களுக்கும் அதை நான் தரமாட்டேன். ஒருவர் அநியாயம் செய்யாதீங்க, எந்த காரணத்தை சொல்லும் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள், உரிமை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியும் சமயத்தை முஸ்லிம்களை பார்க்கிறோம். எல்லாம் அந்த சமூகத்தை இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் நம்முடைய நாவாலோ பேச்சாலோ நம்முடைய கண்காணிகளாலோ நடவடிக்கையினாலோ நாம் அநியாயம் செய்துவிடக்கூடாது. அதுவே வறுமை நாளில் நம்முடைய நன்மைகளை கழிப்பதற்கு காரணிகளாக வந்துவிடும். எல்லாம் நல்லா விதைத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அதிகமான நல்லவர்களை செய்து வறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய சமூகம் அனைவரையும் மாற்றியிருப்பான. அல்லாஹ் 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 அல்